நேர்களை இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் உள்ளவங்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் சாந்தினி அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம்.
உணவு முறையால் மட்டுமே நீரிழிவை கட்டுப்படுத்த முடியுமா?
கட்டுப்படுத்த முடியும், உணவு முறையால் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் வந்து மொத்தமாக சரியாக்க முடியாது. இப்போ வந்து இப்போ இந்த நோய்க்கு வந்து இந்த மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு வந்து இந்த மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஏதாவது ஒரு நோய், இப்போ வந்து கோல்டு அப்படின்னு சொல்லி போவோம், இந்த கோல்டுக்கு வந்து என்ன மருந்து இருக்குது அப்படின்னா வந்து அவங்க ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டோம்னா நமக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரி ஒரு நோய் வர்ற நோய் இது கிடையாது. இது வந்து இதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர மொத்தமாக வந்து சரியாக்க முடியாது. மொத்தமாக சரியாக்கணும்னா வந்துட்டு அது சர்ஜரி அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து சரியாகக்கூடிய நிலைமை வந்து அது இல்லை. இது வந்து நமக்கு காலம் பூரா நம்ம கூடவே இருக்கிற ஒரு பழக்கமாக மாறும். இது இந்த நோய் தவிர்க்க முடியுமே தவிர சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டான உணவு சாப்பிட்டு கரெக்டான மெடிசன் எடுத்துகிட்டு கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் டாக்டர் செக்அப் பண்ணி நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு நோயாகவே நமக்கு தெரியாது. இல்லை அதெல்லாம் பண்ணலை அப்படின்றப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வரும். நான் சொன்ன மாதிரி புண்ணு சரியாக போகாது, அடிப்பட்ட புண்ணு சரியாக போகாது, அது வந்து கேங்க்ரீனாக மாறும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம உணவில் கண்ட்ரோல்டாக இருக்கிறது வந்துட்டு இந்த நோய்க்கு மிக 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 அவசியம். வேறு எந்த நோய்க்கும் வந்து உங்களுக்கு உணவில் வந்து இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஒரு அளவு விட்டால் கூட சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு இது இருக்குது. ஆனால் டயபெட்டிஸ், அதாவது இந்த நீரிழிவு நோயை பொறுத்தளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட உணவு முறையை வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா இதை சாப்பிடக்கூடாது, நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இதை சாப்பிடலாம் அப்படின்னு. சாப்பிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக கூடாது, இதை எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க, ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு நாள் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருப்பீங்களா? அடுத்த நாள் சொல்வீங்க, நேற்றுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டே இல்லை, இன்றைக்கி இவ்வளோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் தவறில்லை அப்படின்னு சொல்வீங்க. அதுவும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கவே கூடாது. இதை வந்து ஒரு அலட்சியமான முறையில் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கவே கூடாது. உணவு முறை இப்படி தான் இருக்கணும்னா அது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறை. இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டது அங்கே வருது, தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தூரமாகவே இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் பக்கமாக வந்துடும்.
இந்த நீரிழிவு நோயுடைய அறிகுறிகள் என்னென்ன?
அறிகுறிகள் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து திடீர் வெயிட் லாஸ் சடனாக. நேற்று வரைக்கும் நான் ஒரு போன வாரம் நான் நல்லா தான் இருந்தேன், இந்த ஒரு வாரம் இந்த 10 நாள் இந்த 15 நாளில் வந்துட்டு எனக்கு என்னோடய வெயிட் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு, உடனே குறைஞ்சிருச்சு, 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருச்சு, நான் எதுவுமே பண்ணலை ஆனால் வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்க. ஆமாம், வெயிட் குறையும், உங்களோட வெயிட் ரொம்ப அப்படியே தெரிகிற ரொம்ப அப்படியே மேலோட்டமாக இல்லை, எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு குறையும். தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் அடங்கவே அடங்காது. ஸோ அதில் அந்த தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உடனே வந்து பாத்ரூம் போகணும் போல் இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கணும், ரொம்ப தண்ணி குடிக்கிறேன் பாத்ரூம் போகிறேன், தண்ணி குடிக்கிறேன் பாத்ரூம் போகிறேன். இதுதான் வந்து ஒரு மெயின் சிம்டமாக வந்து நம்ம வந்து நீரிழிவு நோய்க்கு எடுக்கிறாங்க. பாலியூரியா அப்படின்னு சொல்கிறாங்க, பாலி டிப்சி அப்படின்னு, அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறதும் அளவுக்கு அதிகமாக பாத்ரூம். அதுக்கப்புறம் பசி, கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களோட செல்களுக்கு போய் சேரவே இல்லை. நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸில் வந்துட்டு உங்களோட இன்சுலின் இல்லாத காரணத்தினால நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு வந்து எனர்ஜி உங்களோட அணுக்களை போய் சேர்றது இல்லை. ஸோ அது அணுக்களை சேராதப்போ என்ன ஆகும், உங்களோட அணுக்கள் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும், எனக்கு வர வேண்டியது வரவில்லை, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், மிகவும் சோர்வாக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எந்த வேலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அது ஒரு சிம்டம். அப்புறம் பசி அளவுக்கு அதிகமான பசி. ஏன்னா நீங்கள் வந்து அந்த செல்களுக்கு தேவையானது கிடைக்கல, அதனால் உங்களுக்கு வயிறுக்கு சொல்லுது எனக்கு சாப்பாடு வேண்டும் அப்படின்னு. அதுக்கு தெரியாது இல்லையா, அதுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நடுவில் ஒரு வந்த அந்த கைடு வந்து காணோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, இன்சுலினை காணோம் அப்படின்னு. அந்த அணுக்களுக்கு தேவையான வேலையை வந்து அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அளவுக்கு அதிகமான பசி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மெயின் அறிகுறிகள். அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறது, அளவுக்கு அதிகமாக வந்து பாத்ரூம் போகிறது, அளவுக்கு அதிகமாக வந்துட்டு பசி எடுக்கிறது, இதுதான் வந்து மெயின். இது இல்லாமல் வெயிட் லாஸ் உங்களுக்கு வந்து வெயிட் அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிரும், டக்குன்னு குறைஞ்சிரும். நான் போன வாரம் நல்லா இருந்தேன், இந்த வாரம் எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு, ஏன் இப்படி குறையுது, போன மாதம் நல்லா இருந்தேன், இந்த மாதம் எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் அதுவும் நீங்கள் கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்கிறது அதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனே வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். அப்படி போய் கன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல வந்து ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கை அளவில் இருக்கும், உங்களோட கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு ஒரு மிஷின் இருக்கும், குளுக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினை வச்சு உங்கள் கையில் ஒரு குட்டி ஊசி வச்சு ஒரு கையை குத்தி அந்த ரத்தத்தில் வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் என்ன தெரிய வரும், அதில் வந்து 3 விதமாக சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம், ரேண்டமாக ஏதோ ஒரு சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்ற டைமும் இல்லை, நடுவில் ஒரு டைம், அது ரேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம், அப்போ வந்து போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி, இது ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்றப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறப்போ உங்கள் பிளட்டில் இதை வந்து காலையில் எதுவுமே சாப்பிடாமல் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போகாமல் எதுவும் பண்ணாமல் காலையில் எடுக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப தெளிவான ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெளிவான முறை வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமான, நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு இது. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான பர்சனுக்கு என்ன ஆயிருக்கும்னா உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து அதோடய செல்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ உடம்புல இருக்க குளுக்கோஸ், அந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 80 மில்லிகிராம்க்கு கீழே இருக்கும். 80 மில்லிகிராம் இல்லைன்னா 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். 80க்கு மேலே இருந்தாலே கொஞ்சம் தவறு தான், ஆனால் பரவாயில்ல, 90 வரைக்கும் போகலாம், 90 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் உங்களோட பிளட்டில். சரி, 90, சரி, இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன், அப்போ என்னோடய பிளட் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கணும். இதுவும் ஒரு நார்மலான மனுஷனுக்கு வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ரத்தத்தில் இருக்க வேண்டிய அந்த குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு 140 அந்த அளவுக்கு கீழே இருக்கணும். 140 மில்லிகிராம்க்கு கீழே இருக்கணும், 140க்குள்ளே இருக்கணும். 140க்கு மேலே போச்சுன்னா அது வந்து டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? ஏன் சில பேருக்கு வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால கூட வந்துட்டு 140க்கு மேலே போயிருக்கலாம் இல்லையா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு டைஜஷன் அப்படி இருக்குது. ஒரு நாள் 140க்கு மேலே இருக்குது, அடுத்த நாள் 140க்கு மேலே இல்லை, அடுத்த நாள் நான் எடுத்து பார்த்தப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து 100ல தான் இருக்குது, அப்போ எனக்கு டயபெட்டிஸ் இல்லை இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஸோ இந்த மாதிரி குளுக்கோமீட்டரில் வச்சு செய்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம்ல வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு நார்மலான விஷயம். இதுக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு டயபெட்டிஸ் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு OGTT அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணுறது, காலையில் காலங்காத்தால் நீங்கள் எந்திரிச்சோடனே எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் பாத்ரூம் போகாமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதை வந்து அப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்கள் பிளட் சாம்பிளையும் எடுப்பாங்க, உங்கள் ரத்தத்தையும் எடுப்பாங்க, உங்கள் யூரின் சாம்பிளையும் எடுப்பாங்க. இது ரெண்டையும் வச்சு அவங்க வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு அவங்க ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து வந்து பண்ணுவாங்க. அந்த OGTT டெஸ்ட்டில் மட்டுமே நீங்கள் வந்து நீங்கள் நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கிற அந்த குளுக்கோமீட்டர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம், நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்ன வயதாயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு 30-40 வயசுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இதை 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளே ஒரு 15 வயசுல 20 வயசுலலாம் வருது எல்லாருக்குமே. ஸோ அவங்க வந்து 1 2 வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இது என்ன டிசீஸ் எனக்கு? எனக்கு 1 கிடையாது, 10 வயசுக்குள்ளே வந்திருக்கணும் 1, எனக்கு 10 வயசுக்குள்ளே வரலை. 2 ஒரு இன்னும் எனக்கு வயசு இருக்கே, ஏன் எனக்கு இதுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசில் 20 வந்துருச்சுனாலே வந்துட்டு அது வந்து 1 தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். சரி, இது 1 2 கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? சிபெப்டைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த சிபெப்டைட் டெஸ்ட் பண்ணுறப்போ என்னாகும்னா, உங்கள் இன்சுலின் உடம்பில் எந்த அளவுக்கு சுரந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி அந்த சிபெப்டைட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து 1 டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்கா இல்லை 2 டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டால் ஒன்றுமே இல்லை, இந்த டெஸ்ட்டெல்லாம் இருந்தால் உங்களோட ரத்தத்தை எடுத்து அவங்க பாட்டுக்கு டெஸ்ட் பண்ண போகிறாங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணாலே போதும்.
இப்போ சக்கரை நோயின்றது அப்போல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு பணக்கார நோய், ரொம்ப வசதியானவங்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, பணக்காரர் ஏழைன்னு சொல்லி வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் வருது. இது எதனால்?
ஏன்னா அந்த காலத்தில் வந்து பணக்கார நோய்னா பணக்காரங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், எதுவுமே ஒரு அளவு இல்லாமல் சாப்பிடுவாங்க. எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன, எனக்கு காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு கவலை இல்லாமல் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? அளவான சாப்பாடு சாப்பிடுவாங்க, அந்த அளவு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டாக வேலை செய்வாங்க. பணக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா வந்து போய் அவங்களுக்கு இறங்கி நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு காசு இருக்குது, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நோய் வருது. இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு, இறங்கி வேலை செஞ்சு ஓடி ஆடி வேலை செய்கிற காலமே போயிடுச்சு. குழந்தைங்களை கூட விளையாடுறதுக்கு அனுப்புறதில்ல யாருமே. நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூட விளையாடுறதுக்கு நம்ம அனுப்புறதில்லை. குழந்தைங்களுக்கு வீடியோ கேம், ஃபோன் அப்படின்னு சொல்லி எல்லாமே உட்காந்த இடத்துல எல்லாமே வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆக்டிவிட்டியே இல்லை, ஒரு உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியே இல்லைன்றப்போ என்ன ஆகும்? உடற்பயிற்சி இருந்தால் தான் உங்களோட ரத்த ஓட்டம் சரியாகும். ரத்த ஓட்டம் சரியாகிறப்ப தான் தேவையான எனர்ஜி போகும், தேவையில்லாத எனர்ஜி வெளியே போகும், தேவையுள்ள எனர்ஜி வந்து யூஸ் ஆகும். அப்போ அது எதுவுமே போல அப்படின்றப்போ என்ன ஆகும்? எல்லாமே வந்து உடம்புல தேக்கி வச்சு அது என்னாகும்? நமக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்துல வந்து உடம்புல உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிறப்போ எல்லாமே உடம்புக்கு லோடு தானே. இப்போ நம்ம தேவையில்லாததை தேக்கி வச்சுட்டு இருக்கோம்னா அது லோடு தானே, லோடு ஆக 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 என்ன ஆகும்? அப்போ இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கஷ்டமாகி போகும். அது செய்ய வேண்டிய உங்களுக்கே எடுத்துக்கோங்க, 4 சமைக்க சொன்னால் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், 10 சமைக்க சொன்னால் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து டெய்லி உங்களுக்கு 10, 20, 30 டெய்லி அப்படியே வந்துட்டே இருந்தால் உங்களுக்கும் சோர்வடையாதா? அதே மாதிரி தானே உங்களுடைய உடம்புக்கும். அப்போ உங்களோட உடல் உறுப்புகள் டயர்டாகக்கூடாதா? டயர்டாகிடும். அது டயர்டாக வேண்டிய வயசுக்கு முன்னாடியே டயர்டாகிடும். அதனால தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற டயபெட்டிஸ் வந்துட்டு பணக்காரங்களை மட்டும் இல்லை, நம்ம இருக்க நார்மலாக இருக்கிற எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஏழைகள் ஆகட்டும், மிடில் கிளாஸ் பீப்புள் ஆகட்டும், பணக்காரங்க ஆகட்டும், யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணுது.
இப்போ பொதுவாக சொல்லுவாங்க நம்ம நிலத்துக்கு அடியில் இருக்கிற காய்கறிகளெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எதனால்? அந்த வெங்காயத்தினால நீரிழிவுக்கு என்ன ஒரு யூஸ் இருக்கு?
வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ஆனால் வந்துட்டு அதில் சல்ஃபர் அமிலம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது வந்து என்னென்னா வெங்காயத்துக்கு அந்த ஸ்மெல், நமக்கு வெங்காயமே ஒரு தனி ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணும்னா, அது வந்து நம்மளோட அந்த பீட்டா செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பீட்டா செல்ஸை வந்துட்டு நல்லா செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது நல்லா செயல்பட்டால் என்ன ஆகும்? இன்சுலின் நல்லா சுரக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து எந்த ஹோட்டல் போனாலுமே வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வச்சுருப்பாங்க, 2 கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னு யார் பார்த்தீங்களா? அது ஒன்றும் ஸ்டைலுக்காக வைக்கல, அது வந்து இந்த டேபிள் நல்லா இருக்குது, டேபிளுக்கு மேலே ஒரு வெங்காயம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டைலுக்காகலாம் யாரும் வைக்கல. அது ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் அந்த 1 அந்த 2 அதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட டைஜஷன் அது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அதை வந்து வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் குக் பண்ணுறப்போ இருக்கிற வந்துட்டு அதோட நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு குக் பண்ணுறப்போ போயிடும். அதனால தான் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா ராவாக வைக்கிறாங்க. அதாவது வந்து சமைக்காமல் மண்ணிலேருந்து எடுத்ததை கழுவி மேல் தோலை எடுத்து அதை கட் பண்ணி அதை ஒரு ஸ்லைஸாக வச்சுருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. நமக்கு வந்து குக் பண்ணி எடுக்கிற ஆனியன், குக் பண்ணி எடுக்கிற சமைச்சு எடுக்கிற வெங்காயத்தை விட சமைக்காமல் எடுக்கிற வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு.
இந்த நீரிழிவு நோய்க்கு அலோபதி தவிர வேறு மருத்துவங்கள் இருக்கா?
கண்டிப்பாக இருக்கு. நம்ம ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அது வந்து ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய இலைகள் தலைகள் நமக்கு தெரியாத பல செடி கொடிகள்லேருந்து எடுத்துக்கிறாங்க. மதுமேக சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சது படி. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வந்து நம்ம நார்மலான அந்த இந்த அலோபதிக் மெடிசின்ஸ் அந்த டேப்லெட்ஸை விட வந்து அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் கேட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கேன், அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டால் வந்து நாங்கள் உடனே வந்து எங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது, எங்களுக்கு நல்லாவும் இருக்குது, அது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, நாங்கள் தூக்கிட்டு போகிறது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. டேப்லெட் மாதிரி வந்துட்டு நம்ம இந்த அலோபதி டேப்லெட்டை விட இது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் அப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஆயுர்வேதிக் மெடிசனில் வந்துட்டு சக்கரை நோயை வந்துட்டு ஒரு நோயாகவே கன்சிடர் பண்ணாத அளவுக்கு வந்து அவங்க வந்து மெடிசன் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அலோபதின்னு இல்லை, ஆயுர்வேதத்துலேயும் நமக்கு தேவையான மருந்துகள் வந்துட்டு தேவையான அளவில் நம்ம தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போது மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட்டுக்காக வர சொல்லுவாங்க, ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ட அளவை தான் அது காமிக்கும். நான் அது வந்து ஃபஸ்ட்டு மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து நான் என்னென்னமோ சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நாளில் சாப்பிட்டதை வச்சுட்டு ரெண்டு நாளில் வச்சு சொல்கிறதுல அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்?
இப்போ என்னென்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆன அளவுக்கு நாங்கள் அதையும் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் வந்து இப்போ ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டேன், ரெண்டு நாள் வந்து நார்மலாக இருந்துட்டால் போதும், செக்கப்புக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் போதும், அப்போ நான் போயிட்டு நான் காட்டினேன்னா டாக்டர் நார்மலாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் வந்து என்னோடய டேப்லெட்ஸை வந்து கம்மி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து இன்சுலின் டோஸை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா இப்போது ஒரு டெஸ்ட் HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு நாங்கள் பண்ணோன்னா கடந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருந்திருக்கீங்கன்றது வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட குளுக்கோஸ் வந்து சொன்ன மாதிரி குளுக்கோஸ் வந்துட்டு ரத்தத்திலே தான் இருக்கும், அது போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா உங்கள் போகிறதுக்கு வழி தெரியாது, இன்சுலின் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த இன்சுலின் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் இல்லாமல் நிறைய சாப்பிட்ட என்ன ஆகும்னா அந்த குளுக்கோஸ்க்கு வந்து நம்ம ஹீமோக்ளோபின் சொல்லுவோம் இல்லையா, ஹீமோக்ளோபின் கூட சேர்ந்து மிங்கிளாகிற தன்மை இருக்குது. அது சேர்ந்து அதோட அணுக்குள்ளே போயிடும். சிகப்பணுக்குள்ளே அது போன உடனே என்ன ஆகும்னா அது வந்து வேறு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட சிகப்பணுக்களே வந்துட்டு அதோட தன்மையை இழந்து வேறு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆக 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 ஆகிட்டே போக என்ன ஆகும், உங்கள் ரத்தத்தில் வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். நாங்கள் இந்த HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த HbA1c டெஸ்ட்டை நாங்கள் எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த ரத்த அணுக்களை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். அப்போ எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த இந்த குளுக்கோஸ் உங்கள் அந்த சிகப்பு அணுக்களுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் தான் அது இந்த ரசிகப்பு அணுக்களுக்குள்ளே போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கணக்கு. அப்போ நாங்கள் 6 மாதத்தில் நாங்கள் கணக்கு எடுக்கிறப்போ எவ்வளோ சிகப்பணுக்கள் உங்களோட அந்த குளுக்கோஸ் வந்து அதோட சேர்ந்துருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ நீங்கள் எத்தனை நாள் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கீங்க, எத்தனை நாள் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 நாள் மட்டும் நான் வந்து சந்தோஷமாக கண்ட்ரோலில் இருந்துட்டு மற்ற நாளெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறது வந்துட்டு முட்டாள்தனம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இந்த கண்டுபிடிப்பெல்லாம் உங்களை கண்டுபிடிச்சி உங்களை திட்டுறதுக்காக இல்லையே, உங்களோட நல்லதுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க அவ்வளோதான். நான் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாம், எங்களுக்கு என்ன இந்த அக்கறை, உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே, அந்த நல்லா இருக்கணுன்ற ஒரு அக்கறையில் தானே சொல்கிறோம். நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் வந்துட்டு உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும்.
நீரிழிவு இருக்கிறவங்க அந்த இன்சுலின்ற அந்த இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் வீட்லேயே போடுறாங்க இல்லைங்களா, இப்போ எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க இல்லைன்னா ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா ஏதாவது ஒரு டூரே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கையோடு தூக்கிட்டே போகணும் இல்லையா, அது கொஞ்சம் எவ்வளோ வசதியானதுன்னு தெரியல. அதுக்கு வேறு ஏதாவது மாற்று முறைகள் ஏதாவது இருக்கா?
முறைகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல இருக்கு, ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை. அது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி அந்த கம்மி விலையில வந்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி பண்ணணுன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இப்போ வந்து அது வந்துடுச்சு ஆல்ரெடி. இன்சுலின் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் பம்ப் அது என்ன ஆகும்னா, ஒரு குட்டி மெஷின் மாதிரி, நம்ம கையளவுக்கள் உள்ள மெஷின். அதை வந்து நம்ம இடுப்பில் அந்த கணையத்துக்கு நேர் மேலே ஒரு இடத்துல வந்து பொருத்திடுவாங்க. அதோட சிரிஞ்சு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிருக்கும். ஆல்ரெடி போயிருப்பாங்க, பொருத்தியிருப்பாங்க நமக்கு மிஷின். போன உடனே என்னாகும்னா, நமக்கு ஒரே ஒரு பம்ப்பு மாதிரி இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்சுலின் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு பம்ப், ஒரே ஒரு பம்ப், அதுக்கு அந்த பம்ப்பு அந்த மெஷினுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே ரீடிங் இருக்கும். இந்த அளவுக்கு இன்சுலின் என் உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெஷினை மட்டும் நீங்கள், அந்த ரீடிங்கை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நம்ம ரத்தத்துக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அந்த இன்சுலின் வந்து உள்ளே போயிடும். இன்ஜெக்ஷன் போடணுன்ற அவசியம், அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த மெஷின் பார்த்துக்கும். ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், ஒரே ஒரு அமுத்து வந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போ கொஞ்சம் இன்சுலின் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுறது, அந்த இன்சுலினை இன்னொரு பட்டன், அந்த ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ டோஸ் வேணும், டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அமுத்துனா உள்ளே போய்டும். அது வந்து நீங்கள் தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லைன்னா, அது உடலோடு சேர்ந்து பொருத்தப்பட்டிருக்கும். அது ஆனால் வந்து அது வந்து சேர்றதுக்கு, மக்களை வந்து சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதை வந்து வாங்கி நம்ம பொறுத்துற அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அது நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்.
ஒரு தடவை அதை பொறுத்து இருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியும்?
இப்போ வந்து ஒரு வாட்டி அதை பொருத்திட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம அதை அப்பப்போ எடுத்து மாற்றணும். அது இப்போ என்ன, ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளில் வந்து அதை எடுத்து எடுத்து வைப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து நான் டயர்ட் ஆகிட்டேன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அடுத்த நாள் அதை கரெக்டாக உள்ள பொருத்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சிரிஞ்சு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும், அதை அப்பப்போ மாற்றணும். அது அந்த மெஷின் வாங்குறப்போ அது கூடவே சொல்லுவாங்க, இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ நாளைக்கு இது மாற்றணும், இவ்வளோ நாளைக்கு அந்த இன்சுலின் உள்ள அந்த மெஷினுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு, இன்சுலின் இருக்கிற அளவுக்கு தானே அந்த மெஷின் இருக்கும். அப்போ அதை வெளியில் எடுத்து அந்த மெஷினுக்கு இன்சுலின் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது வந்து பொருத்தப்பட்டுனா அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டதுக்கான பதில் தான், வெளியில் போகிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து இன்சுலின் வேணும். அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து அவங்களுக்கு இன்சுலின் வந்து நம்ம டீச்சர் கிட்ட சொல்ல முடியாது, போய் ஒரு ஒரு வாட்டி நான் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. அப்போ இந்த இன்சுலின் பம்ப் வந்து காலையில் நீங்கள் பொருத்தி விட்டுட்டிங்கன்னா, ஈவினிங் நீங்கள் வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைங்கிட்ட சொல்லியிருக்கலாம், எல்லா ரீடிங்கும் நீங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைய டைமுக்கு அதை வந்து ஒரு பட்டன் மட்டும் அமுத்திருப்பாப்பா அப்படின்னா அதை வந்து அமுத்திக்கும் இல்லையா.
இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை போய் அந்த பிளட் சுகரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும்?
நீரிழிவு நோய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த குளுக்கோமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. குளுக்கோமீட்டர் ஒரு வாட்டி வாங்கினா அது போதும், அது லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதுக்கு தேவையான ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களோட ரத்தத்தை வந்து ஒரு ஸ்ட்ரிப்பில் எடுக்கணும், அந்த ஸ்ட்ரிப்பில் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் இந்த மெஷினுக்குள்ளே போட்டாதான் வந்தது எவ்வளோ இருக்குது, உங்களோட குளுக்கோஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்றதை வந்து அது அந்த மானிட்டரில் அது காட்டும். அந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த ஸ்ட்ரிப்ஸு நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஸ்ட்ரிப்ஸை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது, அதை தூக்கி தான் போடணும். ஸோ அதுதான் வந்து கஷ்டமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து இந்த குளுக்கோமீட்டரை வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அப்பப்போ பிகினர்ஸ், இப்போ தான் எனக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், நாங்கள் இதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பழக்கப்படுத்திக்கணும், பழக்கப்படுத்தினவங்களுக்கு வந்து இது தேவையில்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ வைல், நீங்கள் அப்பப்போ நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க, ஒரு கிளினிக் பார்க்குறீங்க, நீங்கள் போய் இந்த குளுக்கோமீட்டரில் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். பழக்கம் இல்லாதவங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து இந்த குளுக்கோமீட்டரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்பப்போ உங்களுக்கு தோணுதோணும், ஐயோ நான் சாப்பிட்டது கரெக்டாக, சாப்பிட்டது கரெக்ட், நான் சரியான அளவு தான் எடுத்திருக்கேன், நான் சரியான அளவு எடுக்கலையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, உடனே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்கள் குளுக்கோஸ் கண்ட்ரோலில் இருக்கா, நான் ஐயோ நேற்றுக்கு நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டேனே கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, நான் பார்க்கணுமே, வெளியில் போக முடியாது, என்ன பண்ணணும், குளுக்கோமீட்டர் கையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் இதை வாங்கி வச்சுக்கிறது வந்து நல்லது. உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்பப்போ அந்த குளுக்கோஸ் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் மீறி போகிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, உடனே நீங்கள் வீட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டுட்டேன், உங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்னா, சாப்பிட்டதே வந்து சரியான அளவு தான் சாப்பிட்ருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து முதல்ல ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு டெஸ்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ குளுக்கோஸ் ஏறுது, எவ்வளோ சாப்பிட்லன்னா எவ்வளோ குளுக்கோஸ் ஏறலை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. அந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் தானே, அதை வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். தேவையுள்ளப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிப்ஸை வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் முதல்ல வாங்குறப்பே ஒரு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க, அதுவே உங்களுக்கு போதும். அந்த ஸ்ட்ரிப்ஸ் தீர்றதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்.
இப்போது ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளுக்கோமீட்டர்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஒன்று மட்டுமே இருந்தால் போதுமா, அதை எல்லோரும் யூஸ் பண்ணலாம்?
கண்டிப்பாக அது அதான் நான் சொன்னேன், அந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான் வந்து அங்கே முக்கியம். குளுக்கோமீட்டர் எவ்வளோ ஒன்று இருந்தால் போதும், எத்தனை பேர் வேண்டாலும் செக் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தூக்கி தான் போடணும். அடுத்த வாட்டி நீங்கள் இன்னொருத்தர், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை, நான் அதை தூக்கி போட்டுட்டேன். அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ, இல்லை என் தம்பி யூஸ் பண்ணுறான், என் தம்பிக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, அவன் செக் பண்ண போகிறான்னா வேறு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். புதிய ஸ்ட்ரிப் எடுத்து நீங்கள் செக் பண்ணி அதே குளுக்கோமீட்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா, அது குளுக்கோமீட்டருக்கு தெரியாது யாரோட ரத்தம் இது யாரோட ரத்தம் அதுன்னு, ரத்தத்தில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குன்றதை மட்டும்தான் அது காட்டும். ஸோ அது எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நன்றி.
நேர்களே, இன்றைய நம்மளுடைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் உள்ளவங்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம், அதை எந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளோ முறை எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கலாம், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் சாந்தினி அவங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி பேசணும். நன்றி நேயர்களே.